புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மக்களை காத்து வரும் நீதித்துறை. நீதித்துறை வலுவானதாக உள்ளதால் மட்டுமே இந்தியா இன்னும் ஜனநாயக மரபில் வாழ்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீதி தெய்வீகத்தன்மை உடையதென மக்கள் அனைவரும் கருதுகிறார்கள். எத்தகைய சூழ்நிலையிலும் நீதிபதிகள் தங்களுடைய நீதியை நிலைநிறுத்துகின்ற முயற்சியில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் தீர்ப்பு வழங்குவது அவசியமாகும். அந்த வகையில் நீதியை நிலைநாட்டும் நீதி அரசர்கள் சட்டப்பணிகள் ஆணைக்குழு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சட்டம் என்ன சொல்கிறது என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியை வழங்குவதற்காக மாண்புமை திருமதி ஜி எம் வசந்தி அவர்கள், மாண்புமை திரு ஏ கே பாபுலால் அவர்கள், மாண்புமை செல்வி டி பூர்ணிமா அவர்கள் மக்களுக்கு தேவையான சட்டங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். உடன் உரையாடுபவர் மாண்புமை திரு இ ராஜேந்திர கண்ணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜேந்திர கண்ணன், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி. இன்றைய தினம் நமது மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றத்தின் தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் உத்தரவுப்படியும், நமது மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் மாநில சட்டப்பணிகள் ஆணைய வழிகாட்டுதலின்படியும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பாக இன்றைய தினம் புதுகை பண்பலை நேயர்களுக்கு அன்றாடம் நடைமுறையில் உள்ள சட்டங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தின் கூடுதல் மாவட்ட நீதிபதி மதிப்பிற்குரிய அம்மா திருமதி ஜி எம் வசந்தி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் போதை மருந்துகள் மற்றும் மதி மயக்க நிலை வஸ்துகள் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தின் மாண்புமிகு மாவட்ட நீதிபதி திரு ஏ கே பாபுலால் அவர்களும், புதுக்கோட்டை நகரத்தினுடைய மாவட்ட உரிமையியல் நீதிபதி செல்வி டி பூர்ணிமா அவர்களும் நம்மிடையே கலந்து கொள்கிறார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான சட்ட விழிப்புணர்வினை அனைவரும் கலந்து தொகுத்து வழங்குகிறார்கள்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதல் மாவட்ட நீதிபதியாக பணிபுரிகிறேன். இன்றைய சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கில் பொதுவான சட்ட கருத்துக்களை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சட்டங்களில் தனி நபருக்கு உண்டான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, ஒரு பிரச்சனை என்றால் புகார் எங்கு கொடுக்கப்பட வேண்டும், மேலும் நீதிமன்றம் உரிமையல் வழக்குகளையும் குற்றவியல் வழக்குகளையும் கையாளும் விதம் குறித்தும் சுருக்கமாக பார்க்கலாம். நம்முடைய நாட்டின் முதன்மை சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்துதான் ஏனைய சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கும் பொழுது அதில் சுட்டிக்காட்டப்படும் சட்ட கோட்பாடுகளும் நாடு முழுவதும் நாட்டு மக்களால் சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போன்று மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டப்படும் சட்ட கோட்பாடுகளும் நம்முடைய மாநிலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை தவிர வட்டார மற்றும் இனமுறை சட்டங்களும் இருக்கின்றன. சட்டத்தை பொதுவாக இரு வகையாக பிரிக்கலாம். முதலாவது நிலைமுறை சட்டம். இதை நம்ம ஆங்கிலத்தில் சப்ஸ்டான்டேட்டிவ் லா என்று சொல்லலாம். இரண்டாவது நடைமுறை சட்டம், அதாவது ஆங்கிலத்தில் ப்ரொசீஜரல் லா என்று சொல்லலாம். நிலைமுறை சட்டம் என்பது உரிமைகளை வகுத்து அவற்றிற்கு இலக்கணம் கூறும் சட்ட வகையாகும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய தண்டனை சட்டம், ஒப்பந்த சட்டம், சொத்துரிமை மாற்று சட்டம் போன்றவை நிலைமுறை சட்டங்களாகும். அடமானம் என்ற சொல் சொத்துரிமை மாற்று சட்டத்தில் வரைமுறை செய்யப்பட்டுள்ளது. அந்த சொல்லுக்கான இலக்கணம் அடமானம் பெறுபவர் மற்றும் அடமானம் வைப்பவரின் உரிமைகள், கடப்பாடுகள் மற்றும் இதிலிருந்து எழும் உரிமைகள் போன்றவற்றை கூறுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்து சட்டம், அதாவது ஆங்கிலத்தில் ஹிந்துலா, இது நிலைமுறை சட்டமாகும். இதில் இந்துக்களுடைய திருமணம், திருமணம் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய உரிமைகள், கடப்பாடுகள், அவர்களுக்கு சொத்தை பொறுத்து எந்த வகையில் பாகத்தை பிரித்து கொடுப்பது, அதே போன்று குழந்தைகளை இந்துக்கள் தத்து எடுப்பது பற்றியும், இளவர்கள் பாதுகாப்பு குறித்தும், 18 வயது பூர்த்தியடையாத இளவர்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக, சொத்து சம்பந்தமாக வழக்கு நடைபெறும் பொழுது அவருக்கு காப்பாளராக இருக்கும் பொருட்டு எத்தகைய நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதே போன்று திருமண வாழ்க்கையில் விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சம்பந்தப்பட்ட நபருக்கு வழக்கில் இடைக்காலமாக வாழ்க்கை பொருளுதவி அல்லது நிரந்தர பொருளுதவி பெறுவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அது குறித்து எந்த விதமான உரிமைகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது, இது போன்ற எல்லாம் இத்தகைய நிலைமுறை சட்டத்தில், அதாவது இந்து சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னொரு வகை சட்டம் நடைமுறை சட்டமாகும். இது உரிமையியல் மற்றும் குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான நடைமுறை விதிகள், ஒழுங்குகள் ஆகியவற்றை கூறும். அதாவது உரிமையியல் நடைமுறை தொகுப்பு, குற்றவியல் நடைமுறை தொகுப்பு போன்ற சட்டங்கள் நடைமுறை சட்டங்கள் ஆகும். சட்டத்தை இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். அது வட்டார சட்டம், இனமுறை சட்டம் என்று வகைப்படுத்தப்படும். இது போன்று சட்டங்களினுடைய அடிப்படை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறேன். பொதுவாக வழக்குகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உரிமையியல் வழக்குகள், மற்றொன்று குற்றவியல் வழக்குகள். அதை தவிர அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்திலும், அதே போன்று உயர்நீதிமன்றத்திலும் நீதி பேராணை மனுக்களை தாக்கல் செய்து கொள்ளலாம். உரிமையில் வழக்குகளை பொறுத்து சொல்ல வேண்டுமென்றால், தனிப்பட்ட 2 நபர்களுக்கு இடையே அவர்களது உரிமைகள் மற்றும் கடமைகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எழும்பொழுது அது குறித்து தீர்வு காண்பதற்காக உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. உதாரணமாக சொத்து சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினை வழக்குகள், கிரய ஒப்பந்தம் போட்டுவிட்டு கிரய பத்திரம் எழுதி கொடுக்க தவறும் பொழுது கிரய பத்திரத்தை எழுதி பதிவு செய்து கொடுக்கும்படி கேட்டு தாக்கல் செய்யப்படும் வழக்குகள், அடமான பத்திரம் எழுதி கொடுத்துவிட்டு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்தாமல் இருந்து வரும் பொழுது அந்த தொகையை திரும்ப கேட்டு தாக்கல் செய்யப்படும் வழக்குகள், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வழக்குகள், வீட்டு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட வழக்குகள், திருமண உறவில் பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து கோரி தாக்கல் செய்யப்படும் வழக்குகள், அத்தகைய விவாகரத்து வழக்குகள் முடியும் வரை குழந்தைகளை பராமரிப்பு கருதி யாரிடம் ஒப்படைப்பது என்பது போன்ற வழக்குகளை உரிமையல் வழக்குகள் என்று நாம் சொல்கிறோம். அவ்வாறு உரிமையல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பொழுது எதிர்த்தரப்பினருக்கு நீதிமன்றத்தால் அறிவிப்பு அனுப்பப்பட்டு அவருடைய ஆட்சேபனை என்ன என்று கேட்கப்பட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்திய சாட்சிய சட்டப்படி இரு தரப்பிற்கும் சாட்சிகளை ஆஜர்படுத்துவதற்கும் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கும் உரிய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இரு தரப்பு வழக்குரைஞர்களின் வாதர்களை கேட்டும் உரிமையில் நீதிமன்றமானது வழக்கின் தன்மையை பொறுத்தும் சட்டங்கள், முன் தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள சட்ட கோட்பாடுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டும் இதர சூழ்நிலைகளையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டும் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக குற்றவியல் வழக்குகளை பொறுத்து நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் மற்றொருவரை பொது இடத்தில் அசிங்கமாக பேசுவது, தாக்கி காயத்தை ஏற்படுத்துவது அல்லது மிரட்டுவது, பொது அமைதிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவது, பொதுமக்களின் சுகாதாரம், பாதுகாப்பு, வசதி, பண்பு, நலம் மற்றும் ஒழுக்கம் இவற்றை பாதிக்கின்ற குற்றங்களை செய்வது, மனித உடலை பாதிக்கும் குற்றங்களையும் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றங்களையும் செய்வது, குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு இடையூறு ஏற்படுத்துவது, மற்றவர்களுடைய சொத்துக்கு அழிவை ஏற்படுத்துதல், மற்றவருடைய சொத்தில் அத்துமீறி பிரவேசித்தல், மனவாழ்க்கை சம்பந்தப்பட்ட குற்றங்கள், அதை தவிர வரதட்சணை தொடர்பான குற்றங்கள், ஒருவர் மற்றொருவரை அவதூறாக பேசுவது, குற்றங்களை செய்வதற்கு முயற்சித்தல், உடந்தையாக இருத்தல், இது போன்ற குற்றங்களுக்கு பொதுவாக காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது அவரது உறவினரோ புகார் கொடுக்க வேண்டும். அவ்வாறு புகார் கொடுக்கும் பொழுது காவல்துறை அதிகாரியால் முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. பிறகு புலன் விசாரணை அதிகாரி மேற்கொண்டு அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு புலன் விசாரணை செய்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார், எதிரியையும் ஆஜர்படுத்துகிறார். வழக்கை கோப்பில் எடுக்கும் நீதிமன்றமானது எதிரியிடம் குற்றம் செய்தாயா இல்லையா என்று கேட்கும் பொழுது எதிரி குற்றத்தை ஒருபுறம் ஒப்புக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம். எதிரி குற்றத்தை மறுக்கும் பொழுது வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும். அது சம்பந்தமாக நீதிமன்றமானது அரசு தரப்பில் ஆஜர்படுத்தப்படும் சாட்சிகளையும் ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு அதே போன்று எதிரி தரப்பிற்கும் வாய்ப்பு கொடுத்து சாட்சிகளையும் ஆவணங்களையும் பெற்று இரு தரப்பிற்கும் முதல் விசாரணை, குறுக்கு விசாரணை, மறு விசாரணை போன்ற அனைத்து வகையிலும் போதுமான வாய்ப்புகளை கொடுத்தும் இருதரப்பும் கேட்டும் ஒவ்வொரு வழக்கின் தன்மையை கவனத்தில் எடுத்துக்கொண்டும் ஏற்கனவே சொன்னது போல் சட்டங்களின் அடிப்படையிலும் உயரிய நீதிமன்றத்தால் வழங்கப்படும் சட்ட கோட்பாடுகளின் அடிப்படையிலும் வழக்கின் தன்மையை கருதியும் குற்றவாளி குற்றம் செய்துள்ளார் என்று நீதிமன்ற முடிவுக்கு வரும்பொழுது அந்த நபரின் குடும்ப பின்னணி, அதாவது அவருக்கு வழங்கப்படும் குற்றத்தை குறைக்கலாமா வேண்டாமா, அவர் எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார், அவருடைய வயது என்ன, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய தொழில், அவர் குடும்பத்தாருக்குரிய வருமானம், தண்டிக்கப்படும் நபர் ஒரு ஆணா அல்லது பெண்ணா இளவரா, இது போன்ற அனைத்து சூழ்நிலைகளையும் நீதிமன்றமானது தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு சட்டத்தின்படி வழக்கின் தன்மையின் அடிப்படையிலும் இதர காரணிகளை அடிப்படையாக கொண்டும் குற்றவியல் வழக்குகளை பொறுத்து நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்குகிறது. பொதுவாக வழக்கு வகைப்பாடுகள் குறித்தும் நடைமுறைகள் குறித்தும் புகார் எங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் நீதிமன்றத்தில் வழக்குகளை கையாளும் விதம் குறித்தும் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களை நீதிமன்றம் கனிவாக அவர்களுடைய சூழ்நிலைகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்குவது குறித்தும் பார்த்தோம். தற்பொழுது சில குறிப்பிட்ட சட்டங்களை பொறுத்து பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு உறுப்புகளின் கீழ் பெண்களுக்கு சம உரிமையும் வாய்ப்பும் கல்வி வேலை வாய்ப்பு போன்றவற்றில் இப்பொழுது சம உரிமையை வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. போதுமான பாதுகாப்பு அளிக்க வழிவகை செய்துள்ளது. இலவச கல்விக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தகுந்த வேலை வாய்ப்பும் சம ஊதியமும் கிடைப்பதற்கு வழிவகை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. திருமணத்திற்கான வயது வரம்பு ஆணிற்கு 21 என்றும் பெண்ணிற்கு 18 என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு இந்து பெண்ணிற்கு இந்து திருமண சட்டம் 1955 ஒரு திருமணத்திற்கான நிபந்தனைகள் என்ன, திருமண தீர்வழிகள் மற்றும் வாழ்க்கை பொருளுதவி, தரப்பினர்களுக்கு உள்ள சட்ட உரிமைகள் பற்றியும் கட்டுப்பாடுகளை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று 1954 சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமணம் செய்து கொண்டவர்கள் சொத்து சம்பந்தமாக 1925 இந்திய வாரிசுரிமை சட்டப்படிதான் நடவடிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். இளவர் திருமணம் தடை செய்யப்பட்டுள்ளது. 1856 இந்து விதவை மறுமண சட்டத்தின்படி ஒரு இந்து விதவை மறுமணம் செய்வதற்கு உண்டான சட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று இரு துணை மனம் இந்திய தண்டனை சட்டப்படி தண்டிக்கப்பட குற்றமாக சொல்லப்பட்டுள்ளது. 1929 ஏற்படுத்தப்பட்ட குழந்தை திருமண தடுப்பு சட்டப்படி குழந்தை திருமணம் தடை செய்யப்படுகிறது. சுயமரியாதை திருமணம், வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் செய்யும் திருமணம் 1945 சிறப்பு திருமண சட்டப்படி பதிவு செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக 1955 இந்து திருமண சட்டமானது அனைத்து இந்துக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஏற்பட்ட சட்டமாகும். இதில் ஒரு துணை மனம், அடுத்தது திருமணங்களை பதிவு செய்து கொள்ள விருப்புரிமை தரப்பட்டுள்ளது. அதே போன்று கலந்துரை மீட்டடைவிப்பு, தீர்ப்பு வழி பிரிவு, திருமணம் ரத்து மற்றும் மனமுறிவு போன்ற 4 வகை தீர்வழிகள் திருமண தரப்பினருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இல்லா நிலை மற்றும் தவிர்த்தகு திருமணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முறையான சட்ட ஏற்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கு நிலுவையில் வாழ்க்கை பொருளுதவி தற்காலிகமாகவும் அல்லது நிலையாகவும் பெறுவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது. அடுத்ததாக குழந்தைகளின் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் கல்வி போன்றவை குறித்தும் உரிய ஆணைகள் பிறப்பிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கலப்பு திருமணங்களுக்கும் தடை எதுவும் கிடையாது. அடுத்ததாக தத்து எடுப்பது பற்றி பார்க்கும் பொழுது, தத்து எடுக்கப்பட்ட மகன் இயற்கையாக பிறந்த மகனுக்கு ஒப்பாக வைக்கப்பட்டு சொத்தில் பாகம் பிரித்து வழங்கப்படுகிறது. அதே போன்று அடுத்ததாக இளஞ்சிறார்கள் குற்றம் புரிந்தால் அவர்களை சீர்திருத்தும் வகையில் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே போன்று ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் சட்டத்தின் வழியாக உதவி செய்யப்படுகிறது. சமீபத்தில் பார்க்கும் பொழுது போக்சோ ஆக்ட், குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012, அதாவது 18 வயதுகளுக்கு உட்பட்ட பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த சட்டமானது இயற்றப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் அல்லது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெயர் விலாசம் வெளிப்படுத்தப்படாது. நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படும் பொழுதும் பாதிக்கப்பட்ட குழந்தை எதிரியை பார்த்து அச்சுறுத்தப்படாமல் சாட்சியம் அளிப்பதற்கு தடுப்பு, அதாவது திரை போடப்படுகிறது, மூடிய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி செய்தித்தாள்களிலோ ஊடகத்தின் வழியாகவோ விளம்பரப்படுத்தக்கூடாது என்றும் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உரிமையல் வழக்குகளை பொறுத்தளவு பார்க்கும் பொழுது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இயற்கை காப்பாளர் அல்லது உயிர் வழி காப்பாளர் அல்லது நீதிமன்ற காப்பாளர் என்று ஒரு பாதுகாப்பு நபரை நியமித்து அவர்கள் மூலமாக சொத்து சம்பந்தமாக பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது வரதரிசனை தடுப்பு சட்டம் 1961, இது குறித்தும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் கொடுத்து அதையும் விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தில் தனியாக நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. பெண்களுக்கு மருத்துவ ரீதியாக உதவி செய்யக்கூடிய சட்டங்கள், அதே போன்று பெண் கைதிகள் சம்பந்தமாகவும் சில வகையான சட்டங்கள், குறிப்பாக குழந்தை திருமண சட்டம் 2006, அதே போன்று பெற்றோர்கள் மற்றும் முதியவர்களை பராமரிக்கக்கூடிய சட்டம் என்று பல வகையான சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. தற்பொழுது கணினி மயமாக்கப்பட்டுள்ள நீதிமன்ற நடைமுறைகள் மூலமாக கால விரயமானது பெருமளவு தவிர்க்கப்படுகிறது. குற்றவியல் வழக்குகளில் விசாரணை கைதிகள் விசி மூலமாக ஆஜர்படுத்தப்படுவதன் மூலம் கால விரயம் தவிர்க்கப்படுகிறது. அதே போன்று நீதிமன்ற நடைமுறை குறிப்புகள், வழக்கு குறிப்புகள் கணினியில் பதிவு செய்யப்படுவதால் எளிதாக பொதுமக்களோ வழக்காடிகளோ அதை பெற்று பயனடக்கூடிய வகையில் சட்டத்தில் பல முன்னேற்றங்கள், பல சிறப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக இத்தகைய சட்டங்களை தனக்கு சட்டம் பற்றி தெரியாது, அறியாமை என்ற காரணத்தை சொல்லக்கூடாது என்ற சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் பொதுவாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சட்டத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது எப்பொழுது பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படுகிறதோ அதை அல்லது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுவரை இந்த சட்ட சங்கதிகளை கேட்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட நீதிபதி அம்மா அவர்கள் அளித்த அடிப்படை சட்டங்களை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக குற்ற வழக்குகளை பொறுத்தவரையில் நீதிமன்றத்திற்கு எதிரி வரிசையில் வந்து நிறுத்தப்படும் நபர்களை பொறுத்தவரையில் எனக்கு இந்த சட்டமே தெரியாது, இப்படியெல்லாம் நான் செய்தால் சட்டத்தில் எனக்கு தண்டனை உள்ளது என்பது எனக்கு தெரியாது, அதனால் என்னை இந்த ஒருமுறை மன்னித்து விடுங்கள் என்று யாரும் ஒரு விதிவிலக்காக கோர முடியாது. நமது நாட்டில் உள்ள சட்டங்களை பொறுத்தவரையில், அதாவது ஆங்கிலத்தில் இக்னரன்ஸ் ஆஃப் லா என்று சொல்வார்கள், சட்டம் தனக்கு தெரியாது என்பதை ஒரு எதிர்வாதமாக எடுத்துக்கொள்ள இயலாது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள், உங்களுக்காகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீதோ ஏதேனும் குற்ற வழக்குகள் போடப்பட்டிருக்கும் பட்சத்தில் குற்றவியல் நீதிமன்றங்களில் அந்த விசாரணைக்காக தாங்கள் ஆஜராகும் போது அல்லது தங்கள் சார்ந்த நபர்கள் ஆஜராகும் போது எனக்கு சட்டம் தெரியாது, நான் இதை தெரியாமல் செய்து விட்டேன் என்பதை இனிமேல் ஒரு எதிர்வாதமாக எடுக்கலாம் என்று தயவு செய்து மனதில் வைத்திருந்தால் அதை அகற்றிவிடுங்கள். நேயர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களிடம் நாம் ஒரு சந்தேகத்தை கேட்கலாம். நீதிமன்றத்தில் வழக்குகளை நடத்தித்தான் தீர்வு காண வேண்டும் என்பது போக, அம்மா, நீதிமன்றத்திற்கு வெளியில் வைத்து தீர்வு காண முடியுமா? அதாவது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் என்று சொல்கிறார்களே, அது பற்றி சற்று விளக்கி கூறுங்கள்.
நிச்சயமாக சார், நம்முடைய உரிமை நடைமுறை சட்டத்தில் பிரிவு 89 நீதிமன்றத்திற்கு வெளியே தரப்பினர்கள் அமர்ந்து பேசி வழக்குகளை சுலபமாக முடித்துக் கொள்ளுவதற்கு சட்ட விதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு முடித்துக் கொள்ளுவதால் விரைந்து அவர்கள் நீதியை பெற்றுக்கொள்ள இயலும், அவர்களுக்கிடையே உள்ள மனக்கசப்பையும் அகற்றிக் கொள்ளலாம், நீதிமன்ற கட்டணத்தையும் தவிர்த்துக் கொள்ளலாம், செலுத்தியிருந்தாலும் அது திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு நீதிமன்றத்திற்கு வெளியே வழக்குகளை முடித்துக் கொள்ளும் பொழுது கால விரயம் தவிர்க்கப்படுகிறது. இரு தரப்பினர்களும் சம்மதப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது அதற்கு எதிராக மேல்முறையீடு கிடையாது.
மிகச் சிறப்பாக சொன்னீர்கள் அம்மா, தங்களது விளக்க உரைக்கு நன்றி. அதாவது நேயர்களே, நாம் அனைவரும் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கினை நடத்தித்தான் தீர்வு காண வேண்டும் என்று இதுவரை தெரிந்து வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அது மட்டுமல்ல, அம்மா அவர்கள் விளக்கி கூறியபடி நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து சமரச தீர்வின் மூலமாக சமாதானமாக பேசி வழக்குகளை விசாரித்து முடித்துக் கொள்ள முடியும். இதற்காக புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திலேயே மாற்றுமுறை தீர்வு மையம் என்று, அதாவது ADR ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பில்டிங் என்று ஒரு கட்டிடம் இருக்கிறது. அதில் எங்களது அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு மீடியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சமரச தீர்வர்கள் 20 தேர்ந்த வழக்கறிஞர் நிபுணர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நீதிமன்றத்திலிருந்து பரிந்துரைக்கப்படும் வழக்குகளும் அல்லது எங்களிடம் மனுக்களாக அளிக்கப்படும் வழக்குகளுக்கும் சமரச தீர்விற்கு அனுப்பி விரைவாக நீதிமன்றத்தில் நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தி நீண்ட காலத்தையும் பொருளையும் செலவிடாமல் மன உளைச்சல்களை சந்திக்காமல் நீங்கள் தாக்கல் செய்த வழக்குகளை நீங்களே சமரச முறையில் துரிதமாக தீர்வு காண முடியும். இந்த விபரத்தை அம்மா அவர்கள் மிக விளக்கமாக அளித்திருக்கிறார்கள். இதற்கென லீகல் சர்வீசஸ் ஆக்ட் 1987 சட்ட சேவைகள் சட்டம் 1987 உள்ளது. அதன் அடிப்படையில்தான் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தில் தாங்கள் அளிக்கும் மனுக்களுக்கும் புகார்களுக்கும் விசாரணை நடத்தப்பட்டு எங்களது பட்டியல் வழக்கறிஞர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான சிவில் மற்றும் கிரிமினல் என்று சொல்லக்கூடிய உரிமையியல் மற்றும் குற்றவியல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தகுந்த சட்ட தீர்வினை வழங்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதும் மிகச் சிறப்பாக அந்த சேவையை வழங்கி வருகிறோம். பொதுமக்களாகிய தாங்கள் தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை எங்களை நாடி பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நேயர்களுக்கு இந்த தருணத்தில் நான் ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களை, இதுவரை மாண்புமை திருமதி ஜி எம் வசந்தி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இவர்களை தொடர்ந்து மாண்புமை திரு ஏ கே பாபுலால் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். சட்டங்கள் குறித்து வழங்க இருக்கும் உரையாடலை கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டையில் அமைந்திருக்கின்ற போதை மருந்துகள் மற்றும் மதிமயக்க பொருட்கள் சட்டத்தின் நீதிபதி ஏ கே பாபுலாலின் ஆகிய என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, போதை மருந்துகள் மற்றும் மதிமயக்க பொருட்கள் சட்டம் 1985, அதை ஆங்கிலத்திலே தி நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 என்று அழைக்கிறார்கள். மேற்படி சட்டத்தை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக தற்போது மேற்படி சட்டத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த சட்டம் கடந்த 1985 இயற்றப்பட்டது. அதற்கு முன்பாக இந்தியாவிலே ஓபியம் ஆக்ட் 1857, ஓபியம் ஆக்ட் 1878 மற்றும் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் 1930 ஆகிய சட்டங்கள் இருந்தது. மேற்கண்ட சட்டங்களில் சில குறைபாடுகள் இருந்து வந்தது. அதாவது மேற்படி சட்டங்களில் குறைந்தபட்ச தண்டனை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. அடுத்தது மேற்படி சட்டங்களில் மத்திய அரசின் பல்வேறு புலனாய்வு துறைகளில் உள்ள புலனாய்வு அதிகாரிகளுக்கு மேற்படி சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகை செய்யப்படவில்லை. இப்படி சட்டங்களிலே குறைபாடுகள் என்று சொல்வோமேயானால், இந்தியா பல்வேறு நாடுகளோடு உடன்படிக்கை செய்து உள்ளதால் மேற்படி உடன்படிக்கையின்படி சட்டங்கள் திருத்தப்பெற வேண்டியிருந்தது. மேலும் சமீப காலங்களில் புது வகையான போதைப் பொருட்கள் சந்தையில் புழக்கத்தில் இருந்து வருகின்ற காரணத்தினாலும் தேசிய மற்றும் உலக அளவிலே போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகமாகியுள்ள நிலையிலும் மேற்கண்ட அம்சங்களை கவரும் வகையிலும் போதைப் பொருட்களை கடத்துவதை முற்றிலும் தடுப்பதற்கும் ஒருங்கிணைந்த சட்டமாக தற்போதுள்ள சட்டமான போதை மருந்துகள் மற்றும் மதிமயக்க பொருட்கள் சட்டம் 1985 என்ற சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் கடந்த 1989, 2001 மற்றும் 2014 ஆகிய வருடங்களில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திலே மொத்தம் 83 பிரிவுகள் அமைந்துள்ளது. மேற்படி சட்டத்தில் ஒவ்வொரு போதை மருந்துகளுக்கும் குறைந்த அளவு, அதாவது சுமால் குவாண்டிட்டி என்று சொல்வார்கள், அதன் பிறகு நடுநிலையான அளவு, அதாவது இன்டர்மீடியட் குவாண்டிட்டி என்று சொல்வார்கள், அதன் பிறகு வணிக ரீதியான அளவு, அதாவது கமர்ஷியல் குவாண்டிட்டி என்று பிரித்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்படி போதை மருந்துகளின் அளவுகளின் அடிப்படையில் தண்டனையின் அளவும் மாறுபடுகிறது. அதிகபட்சமான தண்டனைக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்படி சட்டத்தின் பிரிவு 54 படி, ஒரு குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்கும் வரையில் அவர் அந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை சுய லாபத்திற்காக வைத்திருப்பதாகவே அனுமானிக்க வேண்டும் என்று பிரிவு 54 வழிவகை செய்துள்ளது. எனவே அரசு தரப்பு தனது வழக்கை, அதாவது தன்னுடைய அடிப்படை வழக்கை நிரூபித்த பிறகு எதிரிதான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்புக்கு உள்ளாகிறார். அதன் பிறகு இந்த சட்டத்திலே பிரிவு 35 படி, ஒரு நபர் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வைத்திருந்து அது கைப்பற்றப்பட்டால் அந்த நபர் தெரிந்தே மேற்படி போதைப் பொருளை தனது சுய லாபத்திற்காக வைத்திருந்ததாகவே அனுமானிக்க வேண்டும் என்று பிரிவு 35 வழிவகை செய்துள்ளது. இந்த சட்டத்தின்படி ஒரு விசாரணை அதிகாரி கட்டாயமாக கீழ்கண்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழிவகை செய்துள்ளது. அதாவது மேற்படி சட்டத்தின் பிரிவு 42 படி அதிகாரம் பெற்ற அதிகாரி தான் ஒரு சந்தேக நபரை சோதனை செய்ய வேண்டும். அடுத்தது, ஒரு அதிகாரம் பெற்ற அதிகாரி அவருக்கு போதைப் பொருட்கள் கடத்தலை பற்றி ரகசிய தகவல் கிடைத்தால் மேற்படி சட்டத்தின் பிரிவு 42(1) படி அதை எழுத்து வடிவமாக பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு எழுத்து மூலமாக பதிவு செய்த ரகசிய தகவலின் நகலை உடனடியாக அவருடைய உடனடியான உயர் அதிகாரிக்கு பிரிவு 42(2) படி அனுப்பி வைக்க வேண்டும். ஒருவேளை அதிகாரி வழக்கமான ரோந்தில் ஈடுபட்டிருக்கும் போது போதைப் பொருட்கள் நடமாற்றத்தை பற்றி தகவல் கிடைத்தால் அவர் உடனடியாக அதிகாரம் பெற்ற அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒரு சந்தேகத்திற்குரிய நபரை சோதனையிடுவதற்கு முன்பாக அவருக்கு தன்னை சோதனையிடுவதற்கு அருகில் உள்ள நீதித்துறை நடுவரோ, அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று அழைப்பார்கள், அல்லது அரசிதழ் அதிகாரி, அதாவது கெஜட்டட் ஆபீசர் என்று அழைப்பார்கள், அவர்களின் முன்பாக சோதனை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு உரிமை உள்ளது என்ற அந்த உரிமையை பற்றி அதிகாரி மேற்படி சந்தேகத்திற்குரிய நபரிடம் எழுத்து மூலமாக பிரிவு 50 படி தெரிவிக்க வேண்டும். அதிகாரி மேற்கண்ட நீதித்துறை நடுவர் அல்லது அரசிதழ் அதிகாரியை தவிர மற்ற அதிகாரி முன்பாக சோதனை செய்யலாம் என்ற விருப்பத்தை கொடுக்கக்கூடாது. இந்நிலையில், அதாவது சந்தேகப்பட்ட நபர்களை சோதனையிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு நபர்களிடமும் தனித்தனியாக மேற்படி உரிமையை பற்றி அந்த அதிகாரி மேற்படி சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் எழுத்து மூலமாக பிரிவு 50 படி தெரிவிக்க வேண்டும். பிரிவு 50 சொல்லப்பட்ட உரிமையை பற்றி மேற்படி நபருக்கு தெளிவாக புரியும் வகையில் அவருக்கு தெரிந்த மொழியில் தெரியப்படுத்த வேண்டும். ஒரு சந்தேகத்திற்குரிய, அதாவது ஒரு பெண் சந்தேகத்துக்கு உட்பட்டு தெரிந்தால் அந்த பெண்ணை பெண் அதிகாரி தான் சோதனை செய்ய வேண்டும். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களிலிருந்து நீதித்துறை நடுவர் முன்பாகவும் நீதித்துறை நடுவரின் மேற்பார்வையிலும் தான் சாம்பிள் எடுக்கப்பட வேண்டும், அதாவது மாதிரிகள் எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுக்கப்பட்ட மாதிரியை குறித்து நீதித்துறை நடுவர் பிரிவு 52(a) படி சான்றிதழ் வழங்க வேண்டும். கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட கிடங்கில் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்கும் போது அதற்குரிய பதிவேட்டில் முறையாக பதிவு செய்ய வேண்டும். ஒரு நபர் மேற்படி சட்டத்தின் பிரிவின்படி கைது செய்யப்படும் போதோ
அல்லது அவரிடமிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படும் போதோ அதை பற்றிய முழு விவரங்களை உடனடியாக உயர் அதிகாரிக்கு பிரிவு 57 படி அறிக்கை அனுப்ப வேண்டும். பிரிவு 37 படி ஆனது மேற்படி சட்டத்தின் பிரிவுகள் பிணையில் வர முடியாத குற்றங்கள் மற்றும் புலன் கொள்ளக்கூடிய குற்றங்கள் என்று வழிவகை செய்துள்ளது. மேற்படி திருத்தப்பட்ட சட்டத்தின்படி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் 5 வருடமோ அல்லது அதற்கு மேலாக தண்டனை வழங்கும் குற்றச்சாட்டுக்கு உட்படும் போது மேற்படி சட்டத்தின் பிரிவு 37 கண்டுள்ள நிபந்தனைகளை பின்பற்றினால் ஒழிய பிணையில் வர இயலாது. அந்த நிபந்தனைகள் என்னவென்றால், அதாவது அத்தகைய விடுதலைக்கான விண்ணப்பத்தை எதிர்ப்பதற்கு அரசு வழக்கறிஞருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசு வழக்கறிஞரின் பதிலை பெற்றுத்தான் அந்த பிணை மனுவை பரிசீலிக்க வேண்டும். மற்றும் அரசு வழக்கறிஞர் விண்ணப்பத்தை அதாவது பிணை மனுவை எதிர்க்கும் போது அத்தகைய குற்றத்தில் அவர் குற்றவாளி அல்ல என்றும், ஜாமீனில் இருக்கும் போது அவர் எந்த குற்றத்தையும் செய்ய வாய்ப்பில்லை என்றும் நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் திருப்தி அடைய வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளை பின்பற்றி பிணை மனுவை நீதிமன்றம் பரிசீலிக்கிறது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொல்லியது போன்று ஒவ்வொரு போதை மருந்திற்கும் சிறிய அளவு, வணிக ரீதியான அளவு என்று பிரித்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவதாக கஞ்சா என்ற போதைப் பொருளை பொறுத்தவரையிலே 1 கிலோ என்பது சாதாரண குறைவான அளவு. 20 கிலோ அல்லது அதற்கு மேலாக 20 கிலோவுக்கு மேலாக கஞ்சா இருந்தால் வணிக ரீதியான அளவு. அதே போன்று மற்ற போதைப் பொருட்களை பொறுத்தவரையிலே, அதாவது கொக்கைன் என்ற போதைப் பொருளை பொறுத்தவரையிலே 2 கிராம் என்பது சிறிய அளவு. அந்த கொக்கைன் 100 கிராமாக இருக்கும்போது அது வணிக ரீதியான அளவு. போதைப் பொருளான ஆம்பிட்டமின் என்பது 2 கிராம் என்பது சிறிய அளவு. அதே ஆம்பிட்டமின் 50 கிராமாக இருக்கும்போது அது வணிக ரீதியான அளவு. அதே போன்று டயாசிஃபாம் என்ற போதைப் பொருள் 20 கிராம் என்பது சிறிய அளவு. அது 500 கிராமாக இருக்கும்போது அது வணிக ரீதியான அளவு. ஹெராயினை பொறுத்தவரையிலே 5 கிராம் என்பது சிறிய அளவு, ஸ்மால் குவான்டிட்டி என்று அழைப்பார்கள். அதே சமயத்தில் அந்த ஹெராயின் 250 கிராமாக இருக்கும்போது அது வணிக ரீதியிலான அளவு என்று, அதாவது கமர்ஷியல் குவான்டிட்டி என்று அழைக்கிறார்கள். பாப்பிஸ்ட்ரா என்ற போதைப் பொருளை பொறுத்தவரையிலே 1 கிலோ என்பது ஸ்மால் குவான்டிட்டி. அதே சமயத்தில் அது 50 கிலோவாக இருக்கும்போது அது வணிக ரீதியான அளவு என்று வழிவகை செய்துள்ளது. இதே போன்று பல்வேறு போதைப் பொருட்கள் மேற்படி சட்டத்தின்படி சாதாரண அளவு, வணிக ரீதியான அளவு என்று வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில முக்கியமான பல பிரிவுகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
நேயர்களே, பொதுவாக குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில் அரசு குற்ற வழக்கினை தாக்கல் செய்கிறது. அதாவது காவல்துறை மூலமாக குற்ற வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்து வழக்கு விசாரணை அரசு தரப்பில் இருந்து நடத்தி முடிக்கப்படுகிறது. நமது மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த சிறப்பு சட்டத்தை பொறுத்தவரையில் வழக்கினை மெய்ப்பிக்கும் சுமையானது, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எதிரி தரப்பையே சாரும். குற்றம் சுமர்த்தப்பட்ட நபரை எதிரி என்று வழக்கமாக நாங்கள் சொல்லுவோம். இந்த போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளை பொறுத்தவரையில் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்தான், நான் இந்த குற்றத்தை புரியவில்லை, நான் நிரபராதி, அதாவது இன்னசென்ஸ் என்று சொல்வார்கள், தன்னை நிரபராதி என்று மெய்ப்பித்து அவர்தான் வழக்கின் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்வே போதும், மற்ற சட்டங்களை விட போதைப் பொருட்கள் தடை சட்டம் மிகவும் கடுமையானது என்பதை குறிப்பிடுவதற்கு. நமது சகோதர நீதிபதியிடம் ஒரு கேள்வி. சாதாரண அளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் வணிக ரீதியிலான அளவு என்று வேறுபடுத்தி தாங்கள் குறிப்பிட்டீர்கள். வணிக ரீதியிலான அளவு கொண்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர், விற்பனை செய்பவர், வாங்கி உபயோகப்படுத்துபவர் ஆகியோர்களுக்கு இந்த சட்டத்தில் என்ன விதமான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அதாவது எளிதான தண்டனையா அல்லது கடுமையான தண்டனையா என்பதை சற்று விளக்கி கூறுங்கள் ஐயா.
ஏற்கனவே பல்வேறு போதை பொருட்களை பற்றி, போதை மருந்துகளின் அளவுகளை பற்றி, அது சாதாரண அளவு என்ன, கமர்ஷியல் குவாண்டிட்டி அதாவது வணிக ரீதியான அளவு என்ன என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வைத்திருக்கின்ற போதைப் பொருளை பொறுத்து தண்டனை அளவும் மாறுபடுகிறது. உதாரணமாக கஞ்சா என்ற போதைப் பொருளை யாராவது உற்பத்தி செய்தாலோ அல்லது விற்றாலோ, அது வாங்கினாலோ அல்லது அதை கடத்தினாலோ கீழ்கண்டவாறு சட்டம் தண்டனைக்கு வழிவகை செய்துள்ளது. அதாவது ஸ்மால் குவாண்டிட்டி, ஒரு கிலோ அளவு கஞ்சாவை ஒருவர் மேற்படி சட்டத்தின்படி சட்டத்திற்கு முரணாக வைத்திருந்தால் அவருக்கு ஒரு வருடம் வரையில் தண்டனையும் அல்லது 10,000 ரூபாய் வரையிலும் அபராதமும் அல்லது இரண்டும் சேர்ந்து வழங்குவதற்கு சட்டம் வழிவகை செய்துள்ளது. அதே சமயத்திலே வணிக ரீதியான அளவிற்கு குறைவாகவோ அல்லது குறைவான அளவிற்கு அதிகமாகவோ ஒருவர் கஞ்சா என்ற போதைப் பொருளை சட்டத்துக்கு புறம்பாக வைத்திருந்தால் அவருக்கு 10 வருடம் வரையில் தண்டனையும் 1,00,000 வரையில் அபராதமும் சேர்ந்து விதிப்பதற்கு சட்டம் வழிவகை செய்துள்ளது. அதே சமயத்திலே மேற்படி கஞ்சாவை கமர்ஷியல் குவாண்டிட்டி, வணிக ரீதியாக ஒருத்தர் சட்டத்திற்கு புறம்பாக வைத்திருந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவருக்கு குறைந்தபட்சம் 10 வருடமும் அதிகபட்சமாக 20 வருடம் வரையிலும் 1,00,000 to 2,00,000 வரையில் அபராதமும் விதிக்கலாம் என்று மேற்படி சட்டம் வழிவகை செய்துள்ளது.
மிக தெளிவாக குறிப்பிட்டீர்கள் ஐயா. நேயர்களே, இந்த போதைப் பொருட்களை பொறுத்தவரையில் பள்ளி மற்றும் கல்லூரி பகுதிகளில் விற்கும் நபர்களுக்கும், வாங்கும் நபர்களுக்கும், உபயோகப்படுத்தும் நபர்களுக்கும் நமது நீதிமன்றங்களில் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்பதை தங்களுக்கு தகவலுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே போதைப் பொருட்களை பொறுத்தவரையில் முதலில் பயன்படுத்தக்கூடாது, வைத்திருக்கக்கூடாது, அதனை விற்பனை செய்யக்கூடாது என்பது ஒரு புறம். இருப்பினும் அதை பள்ளி கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளில், அதாவது மாணவர்களையும் இளைய தலைமுறையினரையும் சீரழிக்கும் விதமாக அந்த விற்பனை அல்லது பயன்பாடு இருக்கும் பட்சத்தில் அது நீதிமன்றங்களால் மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களை, இதுவரை மாண்புமை திரு ஏ கே பாபுலால் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். அவர்களைத் தொடர்ந்து மாண்புமை செல்வி டி பூர்ணிமா அவர்கள் வழங்கக்கூடிய உரையாடலை கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பூர்ணிமா, புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிபதி, கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதியாக கூடுதல் பொறுப்பு வகிக்கிறேன். இன்று இந்த சட்டகுறித்த நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் பேச போவது பெண்களுக்கான 1-2 சட்டங்கள் பற்றி. இப்போ அனைவரும் யோசிக்கலாம், பெண்களுக்கான சட்டங்கள் பற்றி நாம் எதுக்காக பேசணும் அப்படின்ட்டு. பெண்களின் முன்னேற்றம்னு சட்டம் சார்ந்த பணிகளிலும் சமூக வாழ்வு, சமூக நலன் சார்ந்த பணிகளிலும் இருக்கிறவங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா பெண்களின் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னா கட்டாயம் ஏற்படாது. சம்பந்தப்பட்ட பெண்களுக்கும் அவங்களுக்கு என்ன என்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன பாதுகாப்புகள் நம்மளுடைய சட்டம் வழங்குது அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அடைய முடியும் இல்லைங்களா. அதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட 1-2 சட்டங்கள் பற்றி தான் பேச போகிறேன். பெண்களுக்குன்னு மட்டும் தனியா சட்டம் போடுறது ஒருதலைபட்சமானதா இருக்காதா அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தோணலாம். எனக்கு முன்பு பேசிய மாண்புமிகு மாவட்ட நீதிபதி அம்மா இந்திய அரசியலமைப்பு சட்டம் Article 15 பத்தி உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. Article 15 பெண்கள் குழந்தைகளுக்கான அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பா அவங்களுக்குன்னு சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிவகை செய்யப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில தான் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் பெண்களுக்கான சிறப்பு சட்டங்களை இயற்றியுள்ளது. நான் உங்களிடம் முதலில் பேச போகும் சட்டமானது பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் அவற்றை தடுத்தல், தடை செய்தல் மற்றும் குறை தீர்ப்பு சட்டம் 2013 அந்த சட்டம் தொடர்பா பேச போறேன். இந்த சட்டம் இயற்றப்பட்டு சரியா 10 வருடங்கள் தான் இருக்கு. இந்த சட்டம் எப்படி வந்தது அப்படின்னா, மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் விசாகா எதிர் ராஜஸ்தான் மாநிலம் அப்படின்னு ஒரு வழக்கு வந்தது. அதுல பணியிடத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த தொந்தரவுகள் குறித்தான வழக்குல மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நிறைய வழிகாட்டுதல்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில இயற்றப்பட்ட ஒரு மிகவும் புதிய சட்டம் இது. இந்த சட்டத்துல பணிபுரியும் இடங்கள் அப்படின்னா என்னன்ற ஒரு கேள்வி முதல் கேள்வி. பணிபுரியும் இடங்கள்னா அரசு துறைகள் மட்டும்தான் வருமா, அரசு சார்ந்த நிறுவனங்கள் அலுவலகங்கள் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்ல. அரசு துறைகள், அரசுடைய நிறுவன அலுவலகங்கள், அப்புறம் அரசின் கட்டுப்பாட்டுல உள்ள மேலும் அரசால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது முழுவதுமாகவோ கணிசமான அளவிலோ நிதியை பெற்று இயங்கும் நிறுவனங்கள். வெறுமனே நம்ம அரசு நிறுவனத்துலதான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கலாம். அரசால் இயக்கப்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் அவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். மேலும் தனியார் நிறுவனங்கள், மருத்துவமனைகள், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு நிறுவனங்கள், பணி தொடர்பாக பணிபுரியும் பெண் அந்த பணிக்காக செல்லும் இடங்கள், மேலும் குடியிருக்கும் வீடு இடம், இது எல்லாமே வந்து பணிபுரியும் இடங்கள் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வருது. சரி, அப்ப பாதிக்கப்பட்ட பெண் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு வகையா அடிப்படையில இது விவரிக்கப்படுது. முதல் இது வந்து எல்லா பணிபுரியும் இடங்கள், இன்னொன்னு குடியிருக்கும் வீடு இடம் அது போன்ற இடங்கள். பொதுவான அனைத்து பணிபுரியும் இடங்களை பொறுத்த மட்டும் அந்த இடத்துல எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் அந்த பெண்ணுக்கு அந்த சட்டம் நிவாரணம் வழங்குது. அந்த பெண் அந்த இடத்துல பணியில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் குடியிருக்கும் வீடு இடம் போன்ற இடங்கள்ல பாதிக்கப்பட்டதா ஒரு பெண் சொல்றாங்கன்னா, அந்த பெண் அந்த இடத்துல வேலை பார்க்கும் பெண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்துல முக்கியமான ரெண்டு அம்சங்களை பார்த்தோம். அடுத்து இதுல இன்னொரு சிறப்பான அவசியமான அம்சம் என்னன்னா, இப்ப பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறாங்க, பணிபுரியும் இடத்துல அவங்க பணிபுரியறாங்க, இல்ல அந்த இடத்துல போய் பாதிக்கப்படுறாங்க, அடுத்து என்ன பண்றது அப்படின்னா புகார் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புகார் கொடுக்கறதுக்கு இரண்டு விதமான குழுக்கள் இருக்குங்க. ஒன்னு வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, மற்றொன்று லோக்கல் கமிட்டி. முதலாவதாக இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை பத்தி ஒரு சின்ன இது பார்ப்போம். இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிங்கிறது அனைத்து மட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு இந்த சட்டம் வந்து கட்டாயப்படுத்துது. இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டில யார் இருப்பா அப்படின்னா, ஒரு தலைமை அதிகாரி இருப்பாங்க. சரி, அவங்க யாரா இருப்பாங்க? ஒருவேளை ஆணா இருப்பாங்களோ அப்படின்னா இல்ல, அவங்க பெண்ணாதான் இருக்கணும். உயர் பொறுப்பில் அந்த பணியிடத்துல வேலையில இருக்கும் ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது. இது போக அந்த இடத்தில் பணிபுரியும் பணியாளர்களில் இருந்து 2க்கு குறையாத உறுப்பினர்கள் அந்த கமிட்டியில இருப்பாங்க. இது போக ஏதாவது என்ஜிஓக்களில் சமூக நலன் சார்ந்து பெண்கள் நலன் சார்ந்து ஈடுபட்டு வரும் யாராவது ஒரு உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ தலைமை அதிகாரி மட்டும்தான் கட்டாயம் பெண்ணா இருக்கணும். அப்ப மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்கணுமான்னு சொல்லலையே. அப்போ பெரும்பான்மையா ஆண்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இல்ல. அந்த சட்டம் குறிப்பிட்டு சொல்லுது, கமிட்டியில இருக்கிற நபர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் பெண்ணாக இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் பாதியாவது பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. இது ஒரு கமிட்டி. இன்னொரு கமிட்டி லோக்கல் கமிட்டி. இந்த லோக்கல் கமிட்டி ஆனது ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த மாவட்ட அளவில் ஏற்பட்டிருக்கிற இந்த லோக்கல் கமிட்டியில ஒருவேளை முதலில் நான் உங்களிடம் சொன்னேன் அல்லவா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு. இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி 10க்கும் குறைவான பணியாளர்கள் இருந்து அதனால ஏற்படுத்தப்படாமல் இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்க நேரடியா இந்த லோக்கல் கமிட்டியில புகார் கொடுக்கலாம். இது போக அந்த புகாரே வந்துட்டு அந்த இடத்துல பணி அமர்த்துபவருக்கு எதிராதான் கொடுக்கப்பட போகுது அப்படின்னா லோக்கல் கமிட்டியில கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த புகார் வந்து எப்ப வேணாலும் கொடுக்கலாமா, எவ்வளவு காலம் கழித்தும் கொடுக்கலாமா, இதுக்கு ஏதாவது நேரங்காலம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. சம்பவம் நீங்க பாதிக்கப்பட்டதா சொல்லப்படும் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து 3 மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப திருப்பி திருப்பி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த முதல் சம்பவத்துல இருந்து 3 மாசமா அப்படின்னா இல்ல, கடைசி சம்பவத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க கொடுத்தீங்கனாலும் முதல் சம்பவத்தையும் பொறுத்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்ப 3 மாசம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே அவ்வளவுதானா, நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்த நிவாரணமும் இன்றி நம்ம இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. நீங்க 3 மாதங்கள் கழித்தும் சம்பந்தப்பட்ட கமிட்டியில் புகார் கொடுத்து நீங்க எந்த சூழ்நிலையினால இந்த காலதாமதம் ஏற்பட்டது அப்படின்னு விளக்கும் பட்சத்தில் அந்த கமிட்டி மனநிறைவடைந்தால் 3 மாத காலத்தை உங்களுக்கு நீட்டிச்சு அந்த புகாரை பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க. சரி, பரிசீலனைக்கு எடுத்த பிறகு அந்த புகார்ல என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க அப்படின்னா, அந்த புகார்ல ரெண்டு தரப்பையும் கேட்டு அதை எப்படி சுமூகமா முடிக்கலான்ற மாதிரியான விஷயங்களையும் செய்யலாம். இல்லாத பட்சத்துல ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு அந்த புகார்ல முகாந்திரம் இருந்தா காவல்துறைக்கும் அனுப்பலாம். இது போக இப்ப விசாரணை நடக்குது அப்படின்னா விசாரணை நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றது? ஏன்னா சில பல நேரங்களில் புகார்கள் வந்து சக பணியாளர்கள் மீதோ இல்லை நமக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் மீதோ கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ விசாரணை முடியும் வரைக்கும் நாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும். அது இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா இடைக்கால சில நிவாரணங்கள் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா இந்த விசாரணை நிலுவையில் இருக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ இல்ல புகார் யார் மீத கொடுக்கப்பட்டிருக்கோ இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது அந்த பணியிடத்தில் தவிர்த்து வேறொரு பணியிடத்துக்கு மாறுதல் செய்து கொடுக்கலாம். இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 3 மாதம் வரை, அதிகபட்சம் 3 மாதம் வரை விடுப்பு வழங்கலாம். இது போகவும் அந்த புகாரின் சூழ்நிலைகள் சம்பந்தப்பட்டு அதற்கேற்றவாறான நிவாரணங்களை அந்த கமிட்டி வழங்கலாம். அடுத்ததா விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னா எந்த முகாந்திரமும் இல்லைன்னா அந்த புகாரை முடிச்சிடலாம். இல்ல அந்த கொடுக்கப்பட்ட புகாருக்கு அடிப்படை இருக்குது அப்படின்னா பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதை வந்து தவறான நடத்தையாக எடுத்துக்கொண்டு பணி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நஷ்ட ஈடு தீர்மானித்து அதை புகாருக்குள்ளான நபரின் சம்பளத்தில் இருந்தே பிடித்தம் செய்து வழங்கலாம். புகாருக்குள்ளான நபரின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யும் அளவில் சம்பளம் இல்லை என்று ஏதேனும் சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் மேற்படி புகாருக்குள்ளான நபரை அந்த நஷ்டஈட்டு தொகையை அபராத தொகையாக நேரடியாக செலுத்துமாறு உத்தரவிடலாம். அடுத்தபடியாக நான் உங்களிடம் பேசப்போகும் சட்டமானது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. குடும்ப வன்முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே உடல் ரீதியா ஏற்படுத்தப்படும் வன்முறைகள் மட்டுமா அப்படின்னா இல்ல. பாலியல் ரீதியான வன்முறைகள், வாய்மொழியிலான வார்த்தைகளான வன்முறைகள், பொருளாதார வன்முறைகள், உணர்வு ரீதியான வன்முறைகள், இது எல்லாமே வந்து குடும்ப ரீதியான வன்முறைகள் அப்படின்ற வார்த்தைக்குள்ள அடங்கும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படும் பெண்களுக்கு 5 விதமான நிவாரணங்களை வந்து இந்த சட்டத்துல கொடுத்துருக்காங்க. 5 விதமான நிவாரணங்கள்னா 5 விதமான உத்தரவுகள். இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும் போது அனைவரும் பார்ப்பாங்களா? திறந்த நீதிமன்றத்துல எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம வீட்டு விஷயம் வெளியில நடக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. அதை வந்து மூடிய நீதிமன்றத்திலும் நடத்தலாம் அப்படின்னு சட்டம் வழிவகை செஞ்சிருக்கு. இந்த சட்டத்துல ஒரு அடிப்படை உரிமை மாதிரியே ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா குடும்ப உறவு முறையில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் குடும்பமாக அவங்க வாழ்ந்த வீட்டுல வாழ்றதுக்கு உரிமை உண்டு. அதனால அந்த வீட்டுல இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாலோ அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஏதேனும் கொடுமைகள் நடந்தாலோ பொருளாதாரம் சார்ந்த கொடுமைகள் நடந்தாலோ இதுக்கெல்லாம் என்ன நிவாரணம் கொடுக்கலாம், என்ன மாதிரியான உத்தரவுகளை நீதிமன்றம் வழங்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. முதலாவதான உத்தரவு பாதுகாப்பு உத்தரவு. அது என்னங்க பாதுகாப்பு உத்தரவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு உத்தரவு என்ன விதமா கொடுப்பாங்க அப்படின்னா குடும்ப வன்முறையில ஈடுபடுவதை தடுக்கும் விதமாகவும் பாதிக்கப்பட்ட நபர் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது அவர் வேறு வகையில் அவரை தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்ய முயற்சிக்கிறதையோ தடுக்கும் விதமாகவும் சொத்துக்களை கைமாற்றுவது, வங்கி கணக்குகளை கையாள்வதை தடுப்பது, அந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்துறத தவிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதுகாக்கும் விதமான உத்தரவுகளை வழங்கலாம். அடுத்தபடியாக குடியிருப்பதற்கான உத்தரவு. அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒரு வீட்டுல குடியிருந்திருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிற வீட்டில இருந்து அவங்களை வெளியேற்றுவதை தவிர்க்கும் விதமாகவும் அந்த எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க மேற்கொண்டு அந்த பெண்ணுக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்கும் வகையில் அவங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதை தடுக்கும் வகையில் போன்ற உத்தரவுகளை வழங்கலாம். இப்ப வீட்டுல இருந்து வெளியேற்றிட்டாங்க, அவங்க வீடு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அந்த ஏற்கனவே இருந்த அந்த குடும்ப வீட்டுல வாழ்றதுக்கு உத்தரவு கொடுக்கறதும் பாதுகாப்பு இல்லை நினைத்தால் அந்த எதிர்த்தரப்புல இருக்கும் அவங்களுடைய மற்ற குடும்ப நபர்களை அவங்களுடைய செலவுல ஒரு வீட்டை வாடகைக்கோ அவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு வீட்லயோ இவங்களை குடியமர்த்த சொல்லியும் உத்தரவு கொடுக்கலாம். இது போக பொருளாதார உத்தரவுகள். பொருளாதார உத்தரவுகள் என்ன அப்படின்னா வாழ்க்கை பொருளுதவி, அவங்களுடைய செலவினங்கள், அவங்களுடைய குழந்தைகளுக்கான அடிப்படை தேவைகள் செலவினங்கள், அதை எதிர்கொள்வதற்கான பண தேவைகளுக்காக பொருளாதார உத்தரவுகள் வழங்கலாம். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கான பொருளாதார உத்தரவுகள் வழங்கலாம். இது போக அடுத்தபடியாக குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய ஒப்படைப்பு தொடர்பா இடைக்கால ஒப்படைப்பு உத்தரவுகள் வழங்கலாம், நஷ்டஈடு உத்தரவு வழங்கலாம். இந்த குடும்ப வன்முறையினால அந்த பெண் பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கான நஷ்டஈடு உத்தரவுகளை வழங்கலாம். இந்த மாதிரியான 5 வகையான உத்தரவுகள் இந்த சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 சட்டங்களை பற்றிய தகவல்கள் தற்சமயம் உங்களுக்கு ஒரு உதாரணமா நாங்க சொல்லி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வாய்ப்பு அமையும் பட்சத்தில் உங்களுக்கு மேலும் சட்ட விழிப்புணர்வுகளை வழங்குவோம்.
ஆமா, வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை, அதை தடை செய்வதை பற்றி விரிவாக குறிப்பிட்டீர்கள். பொதுவா எந்த ஒரு ஆணுக்குமே இந்த பெண் வந்து அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினா தானே வந்து பிரச்சனை, அப்படி இருந்தா தானே வந்து புகார் கொடுக்க முடியும். நீ வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்தா, பஸ் ஸ்டாப்ல வந்தாலோ, பேருந்தில் பயணித்தாலோ, அல்லது வேறு வாகனங்கள், 2-வீலர் அந்த மாதிரி இருசக்கர வாகனங்களில் பயணித்தாலோ, அல்லது வீட்டு தெரு முக்கு வரைக்கும் வரட்டே வருவான், வந்து இந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்தா இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது வேலை என்ற வகைப்பாட்டிற்குள் வருகிறதா? இது குறித்த விளக்கத்தை கூறுங்கள்.
மிகவும் அருமையான முக்கியமான கேள்விங்க, கேள்விக்கு நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட பணிபுரியும் இடங்கள் குறித்த விளக்கத்தை, சட்டத்துல சொல்லியிருக்க விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த விளக்கத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. இப்ப அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பணிக்காக உங்க வீட்டுல இருந்து கிளம்பி அந்த பணிக்காக போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நீங்க கிளம்புற அந்த இதுல இருந்து நீங்க அந்த பணியை முடித்துட்டு பணி முடிஞ்சதுனால நீங்க திரும்பி வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அந்த ஒரு உங்களுடைய போக்குவரத்து முழுவதுக்குமே இந்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. அதனால அந்த சமயத்துல உங்களை ஒரு நபர் வந்து உங்களை தொந்தரவு பண்ணாங்கனாலும் அதுக்கும் இந்த சட்டத்துல நிவாரணம் இருக்கு.
வொர்க் பிளேஸ் என்ற வரையறைக்குள், அதாவது பணி செய்யும் இடம் என்ற வரையறைக்குள், வீட்டிலிருந்து வேலைக்காக கிளம்பி சென்று வீடு வந்து சேரும் வரை உள்ள கால அளவு என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டீர்கள். நன்றி சகோதரி. நேயர்களே, பொதுவாக நன்மை என்று ஒன்று இருக்கும்போது தீமை என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும். நியாயமான பிரச்சனைகளுக்கு நியாயமான புகார்கள் கொடுப்பது சரிதான். நடக்காத ஒரு சம்பவத்திற்கு பொய்யாக ஒரு புகாரினை கொடுத்து தனக்கு வேண்டாத நபரை பழிவாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பணிபுரியும் இடத்தில் உள்ள ஒரு பெண் அதே பணியிடத்தில் வேலை பார்க்கும் மற்றொரு ஆண் மீது பொய்யான புகாரை கொடுத்து விட்டால் பொய்ப்புகார் கொடுத்த பெண் மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த பொய்ப்புகாரால் பாதிக்கப்பட்டு தனது மானம் மரியாதை, மன உளைச்சல் என்று அனைத்தையும் இழந்த அந்த நபருக்கு என்ன விதமான பாதுகாப்பு உள்ளது என்பதை சற்று விளக்கி கூறுங்கள் அம்மா.
இந்த சட்டத்துல பிரிவு 14-ன்படி ஒரு இன்டர்னல் கமிட்டியோ இல்ல லோக்கல் கமிட்டியோ அந்த புகார் வந்து பொய்யா பழிவாங்கும் நோக்குல வேண்டுமென்றே கொடுத்திருப்பதாக அவங்களுக்கு தெரிய வந்தா, பணியில் அமர்த்திய நபருக்கோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் என்று சொல்லப்படும் மாவட்ட அளவிலான அதிகாரிக்கோ அந்த பொய் புகாரை கொடுத்த பெண் மீது பணி விதிமுறைகளின் அடிப்படையில துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கலாம்.
குடும்ப வன்முறை சட்டத்தில் ஆண்களை மட்டும்தான் எதிர்மனதராக சேர்த்து வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா, அல்லது அதே வீட்டிற்குள் இருந்து கொண்டிருக்கும் வேறு பெண்கள் மற்றொரு பெண்ணுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் குடும்ப வன்முறைக்கென எதிர்மனதாரராக சேர்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? விளக்குங்கள்.
எதிர்மனதாரர்ன்ற வார்த்தைக்கு ஆண்கள் மட்டும்தான் மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து அதை விளக்கி, இல்ல குடும்ப உறவு முறையில இருக்கும் பெண்ணாக இருந்தாலும், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் குடும்ப உறவு முறையில் இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் இந்த சட்டத்துக்குட்பட்டு அவங்களையும் எதிர்மனுதாரரா அவங்களுக்கு எதிராகவும் நிவாரணம் கேட்கலாம் அப்படின்னு அருமையா விளக்கிருக்கிறாங்க.
அம்மா, இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே கணவர் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியுமா, அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள், தந்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா போன்ற உறவு நிலையை கொண்ட ஆண்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? விளக்கி கூறுங்கள்.
இந்த சட்டத்தின்படி திருமண உறவு முறையில ஏற்பட்டிருக்கிற உறவு முறை அடிப்படையில மட்டும்தான் குடும்ப வன்முறைக்கான நிவாரணங்கள் கோரணும் அப்படின்னு இல்ல, மற்ற குடும்ப உறவு முறைகள் இருக்கிற நபர்களுக்கு எதிராகவும் அவங்க குடும்ப வன்முறை ஏதாவது இவங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தா அவங்களுக்கு எதிராகவும் நிவாரணம் கோரலாம்.
அம்மா, இந்த குடும்ப வன்முறை சட்டத்துல நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய பாதுகாப்பு உத்தரவுகள், அதாவது ஆர்டர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பற்றி நீங்க சொன்னீங்க. பொதுவா நம்ம பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு கருத்து இருக்கு, ஆனா போங்கப்பா என்ன கோர்ட் நீங்க நடத்துறீங்க, நீங்க கொடுக்கற உத்தரவு எல்லாம் பேப்பர்ல தான் இருக்குது, ஒன்னும் நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, கோர்ட் வந்து பாதுகாப்பு உத்தரவு கொடுத்துருச்சுங்க. யார் மேல வந்து அந்த உத்தரவு போட்டாங்களோ அந்த உத்தரவை அவன் வந்து செயல்படுத்தவே மாட்டேங்கிறான், நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டேங்கிறான், ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்றான், வீட்டுக்குள்ள குடியிருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டேன்றான், நம்ம நீதிமன்றம் பிறப்பிச்ச பாதுகாப்பு உத்தரவை செயல்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லி வெளியில நிறைய. அது போன்ற நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத நபர்களுக்கு இந்த குடும்ப வன்முறை சட்டத்துல என்ன வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த உத்தரவை நிறைவேற்றுவது குறித்து என்ன நடைமுறை உள்ளது என்பதை விளக்கி கூறுங்களம்மா.
ரொம்பவே அவசியமான கேள்விங்கய்யா. இந்த சட்டத்தோட பிரிவு 31 என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பு உத்தரவை மீறுறத ஒரு குற்றமா அது வந்து அறிவிக்குது. இதுக்கு 1 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம், இல்லனா 20,000 வரைக்கும் அபராதமா விதிக்கலாம், இல்ல 2 தண்டனைகளையுமே சேர்த்தும் கூட வழங்கலாம். பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் நடைமுறைகள் பற்றி இதுவரை பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி.
புதுகை பண்பலை நேயர்களே, இதுவரையில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் வழங்கிய சட்ட விழிப்புணர்வினை, அதாவது அடிப்படை சட்டங்கள் பற்றியும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பற்றிய சட்டங்களையும் போதைப்பொருள் தடுப்பு பற்றிய சட்டங்களை பற்றியும் நமது மதிப்பிற்குரிய நீதிபதிகள் வழங்கிய சட்ட விழிப்புணர்வு தகவல்களை இதுவரை பொறுமையாக கேட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய சட்ட விழிப்புணர்வு நிகழ்வினை இதுவரை உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் வழங்கிய புதுகை பண்பலை நிர்வாகத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுபோன்று கிடைக்கும் தருணங்களில் உங்களிடம் இன்னும் பலவிதமான சட்டங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். வாய்ப்புக்காக காத்திருங்கள். நன்றி.
நேயர்களே, இதுவரை சட்டங்கள் குறித்த மக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கிய அனைத்து நீதிபதிகளுக்கும் புதுகை பண்பலை சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடிய நீதிபதி மாண்புமை திரு ஈ ராஜேந்திர கண்ணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட பொதுமக்கள் அனைவரும் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் தீர்வு காண சட்டப்பணிகள் ஆணைய குழுவை அணுகுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.